அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஜூலை மாதம் 20 நாள் புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் யாழ் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் தேடப்பட்ட மாணவர் இன்று யாழ் நீதிமன்றத்தில் ஆஜரானது குறித்த செய்தி,
காயப்பட்டவருடைய தாமதித்த வாக்குமூலத்திலே மட்டும்தான் இவர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். இவர் மாணவர் சங்க தலைவர் என்ற காரணத்தினாலே இவருடைய பெயர் பிரபல்யமானது.
தமிழகத்தில் கல்வி கடனை திருப்பி செலுத்த முடியாத மாணவர் தற்கொலை செய்து கொண்டதாக மாணவர் அமைப்புகள் நடத்திய போராட்டம் குறித்த செய்தி,
மத்திய அரசாங்கம் எஸ்பிஐ ரிலையன்ஸோடு போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும், மாணவன் லெனினுடைய இறப்பிற்கு 25 லட்சம் நஷ்டஈடாக வழங்க வேண்டும்
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரியம் மைக்கேல் மற்றும் விஷ்ணுபிரியா.
துருக்கியில் கடந்த வெள்ளியன்று தோல்வியில் முடிந்த ஆட்சி கவிழ்ப்பில் தொடர்புடையதாக 99 தளபதிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அப்போது அதிபர் ரசீப் தயிப் எர்துவானுக்கு விசுவாசமாக நடந்து கொண்ட ராணுவ தளபதிகளுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் பல புதிய அறிவிப்புகளை அதிபர் விரைவில் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த களையெடுப்பு முன்னதாகவே திட்டமிடப்பட்டது என்று நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பின் தலைவர் முரத் அஸ்வான் தெரிவித்திருக்கிறார்.
Bu darbe girişiminde, bu alçakça darbe girişiminde maalesef bu süreci hızlandırdı.
இந்த சதிக்கு காரணமாக கருதப்படும் ஃபேத்துல்லா ஹியூலானுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 1000 மேற்பட்ட படையினர், நீதிபதிகள், ஆசிரியர்கள் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர்.
மலேசிய அரசின் ஒரு நிதியோடு தொடர்புடைய பணத்தால் வாங்கப்பட்ட 1 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் மேலான மதிப்புள்ள சொத்துக்களை மீட்டெடுக்கும் விதமாக அமெரிக்கா வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. இந்த பணமானது வீடுகள், கலைப்படைப்புகள் மற்றும் பிற ஆடம்பர பொருட்களை வாங்க பயன்படுத்தப்பட்டுள்ளது. 1MDB என்ற பெயரில் உருவாக்கப்பட்டதும் மலேசிய பிரதமர் நஜீப் ரசாக் மேற்பார்வையில் உள்ளதுமான ஒரு நிதியிலிருந்து இந்த பணம் வந்துள்ளதாக அமெரிக்கா கூறுகிறது.
லிபியாவில் தங்களுடைய 3 படையினர் கொல்லப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் தெரிவித்திருக்கிறது. லிபியாவில் ரகசிய நடவடிக்கைகளில் பிரெஞ்சு படைப்பிரிவுகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு முதன் முதலாக அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. ஆபத்தான உளவு நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தால் இந்த 3 பேரும் கொல்லப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஓலாந்து கூறியிருக்கிறார். பெங்காசிக்கு வெளியே இஸ்லாமியவாத ஆயுதக் குழுவினர் விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்திய போது பிரெஞ்சு சிறப்பு படைப்பிரிவினர் கொல்லப்பட்டதாக லிபிய வட்டார தகவல்கள் முன்னதாக அறிவித்திருந்தன.
பெல்ஜியத்தின் தலைநகரில் உள்ள ஒரு பாதுகாப்பு அதிகாரி கம்பிகள் நிறைந்த கனமான மேலாடையுடன் ஒரு நபரை கண்டதாக கூறியதை அடுத்து மத்திய பிரசல்ஸில் மிகப்பெரிய போலீஸ் நடவடிக்கை நடைபெற்று வருகின்றது. வெடிகுண்டு அகற்றும் நிபுணர்கள் சோதனை நடத்தி வருகின்றனர். அருகாமையில் உள்ள கடைகள் காலி செய்யப்பட்டுவிட்டன. மேலும் பல சாலைகள் மூடப்பட்டுவிட்டன. சம்பவ இடத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் ஒரு மனிதர் கைகளை தூக்கியவாறு மண்டியிட்ட நிலையில் இருப்பதும் போலீசார் அவனை நோக்கி துப்பாக்கியை நீட்டுவதும் தெரிகிறது. சந்தேகத்திற்குரிய நபர் தங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் ஆனால் அவரை கைது செய்யவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதல்வரும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவருமான மாயாவதியை தரக்குறைவாக விமர்சித்த அம்மாநில பாஜக துணைத் தலைவர் தயா சங்கர் சிங் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவும் மாயாவதிக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல்கள் நடக்க இருக்கும் நிலையில் அங்கு தீவிரமாக பரப்புரை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாயாவதி தொகுதிகளை பணம் கொடுப்பவர்களுக்கு விற்பனை செய்து வருவதாக தயா சங்கர் சிங் குற்றம் சாட்டினார். அவரை பாலியல் தொழிலாளர்களுடன் ஒப்பிட்டு பேசினார். இந்த விவகாரம் நாடாளுமன்றத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தியரங்கம். முதலாவதாக இலங்கை கண்ணோட்டம். யாழ் பல்கலைக்கழகத்தில் இரு சமூக மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் தேடப்பட்ட மாணவர் இன்று யாழ் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம்.
யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் சில பிரிவுகளில் மீண்டும் கட்டல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த பல்கலைக்கழக மாணவர் தலைவன் சிசீந்திரன் அவர்களை பிணையில் செல்ல யாழ் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கின்றது. பல்கலைக்கழக மோதல் சம்பவத்தில் காயமடைந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 4 மாணவர்களில் ஒருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றார். காயமடைந்த மாணவன் காவல்துறையினருக்கு அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் யாழ் பல்கலைக்கழக மாணவர் தலைவன் சிசீந்திரன் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் எடுத்திருந்தனர். ஆயினும் அந்த மாணவன் இன்று யாழ் நீதிமன்றத்தில் முன்னிலையாகினார். இவருடைய சார்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமாகிய சுமந்திரன் அவர்கள் நீதிமன்றத்தில் தோன்றி அவரை பிணையில் செல்ல அனுமதிக்க வேண்டும் என வாதாடினார்.
காயப்பட்டவருடைய தாமதித்த வாக்குமூலத்திலே மட்டும்தான் இவர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். இவர் மாணவர் சங்க தலைவர் என்ற காரணத்தினாலே இவருடைய பெயர் பிரபல்யமானது. செய்திகளிலே வந்த காணொளிகளிலே இவர் அடித்ததாக எங்கேயும் காண முடியாது. இவர் அடி வாங்கினது தான் கூடுதலாக காணப்படுகிறது. பல்கலைக்கழகம் சுமூகமான ஒரு சூழ்நிலையில இயங்க ஆரம்பிக்கிற போது மாணவர் சங்க தலைவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் என்ற செய்தி வந்தால் அது சுமூக நிலைக்கு திரும்புவதை பாதிக்கும் என்பதையும் கருத்தில் எடுக்க வேண்டும் என்ற சமர்ப்பணத்தையும் நான் நீதிமன்றத்தில் செய்தனான். சகல விடயங்களையும் கருத்தில் எடுத்த நீதவான் அவரை பிணையிலே செல்ல அனுமதித்திருக்கிறார். இவருடைய முறைப்பாட்டையும் பதிவு செய்யுமாறு போலீசாருக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது
என்றார் சுமந்திரன் அவர்கள். இந்த வழக்கு விசாரணை ஆகஸ்ட் மாதம் 25 ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது.
மாணிக்க வாசகம். இலங்கையில் கிழக்கு மாகாணத்தில் வைரஸ் தாக்குதலினால் 100 கால்நடைகள் இறந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் எமது செய்தியாளர் ஆர். உதயகுமார்.
திருகோணமலை மாவட்டம் பெருகல் பிரதேசத்தில் ஒருவகை வைரஸ் தாக்கத்தினால் கால்நடைகள் தொடர்ந்தும் இறப்பதாக கூறப்படுகின்றது. ஆக கூடுதலாக மாடுகளே இறப்பதாக கூறுகின்றார் பிரதேச விவசாய மற்றும் கால்நடை வளர்ப்போர் சங்கத்தின் செயலாளர் செல்வரத்னம் டிசாந்த்.
சாப்பாடு சாப்பிடுறதில்ல, நீரா இருந்ததில்ல, வாயால பூனி வடிகிற மாதிரி நுர நுர வந்து வடிஞ்சு சாகுது. அடுத்தது இந்த வாய் தந்தம் வந்து வீங்குது. மாற்று தாடை வீங்கி ஒரு 10 அந்த மாடு சாகுது. எங்கட கணக்கெடுப்புல ஒரு பண்ணையில 10, ஒரு பண்ணையில 8, ஒரு பண்ணையில 5, ஒரு பண்ணையில 2 பார்க்கக்குள்ள 100 மேற்பட்ட மாடுகள் இறந்திருக்கிறது. எங்கள்கிட்டையும் 100 மாடு இருக்கின்றது, 5 மாடு கிட்ட இறந்திருக்கின்றது. நேற்றும் 2 மாடு செத்துருக்கு.
இந்நோய் பரவுவதை தடுக்கும் வகையில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றார் மாவட்ட கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார உதவி பணிப்பாளர் டாக்டர் எஸ். நிசாம்டீன்.
கால்நடைகளுக்கு ஆடு மாடுகளுக்கு ஏற்படுற ஒரு தொற்று நோயாகும், ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ். அதாவது காலையும் வாயிலையும் ஏற்படுற தொற்று நோய். வைரஸ் கிருமியினால் இந்த நோய் பரப்பப்படுகின்றது. காலநிலை மாற்றங்களினால் ஏற்படலாம். அடுத்தது இந்த நோய் அதாவது ஒரு இடத்தில் ஏற்பட்டால் மற்ற இடங்களுக்கு இந்த காற்று மூலம் உணவு மூலம் அதாவது மிருகங்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்வதன் மூலம் இந்நோய் பரவல் அடைகின்றது. ஒவ்வொரு வருடம் இந்த நோய்க்குரிய எதிர்ப்பு சக்தியை கொடுக்காவிட்டால் இந்த நோய் ஏற்படும். எனவே பண்ணையாளர்கள் ஒவ்வொரு வருடமும் தங்களுடைய மாடு தடுப்பூசி ஏற்றுவதன் மூலம் இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். பண்ணையாளர்கள் கால்நடை வைத்திய காரியாலயங்களில் போய் அவர்களுடைய மாடுகளுக்கு தடுப்பூசி அடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் உடனே போய் தடுப்பூசி அடிக்கிறோம். எல்லா கால்நடை வைத்திய காரியாலயங்களிலும் இந்த தடுப்பூசி ஏற்றுதல் வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாடுகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவதை தற்காலிகமாக தான் நிறுத்தியுள்ளோம், அந்த நோய் பரவுவதை தடுப்பதற்காக
என்றார் டாக்டர் எஸ். நிசாம்டீன்.
ஆர். உதயகுமார். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தொடர்வது தமிழக கண்ணோட்டம். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறையில் உள்ள நளினி தன்னை விடுதலை செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
20 மேலாக சிறையில் இருப்பதால் தன்னை விடுதலை செய்வது குறித்து பரிசீலிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறையில் உள்ள நளினி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தண்டிக்கப்பட்டு நளினி உள்ளிட்ட 7 பேர் ஆயுள் தண்டனை கைதிகளாக சிறையில் உள்ளனர். இந்த நிலையில் தான் 20 மேலாக சிறையில் இருப்பதால் தன்னை விடுதலை செய்ய வேண்டுமென கடந்த 2014 பிப்ரவரி மாதம் தமிழக அரசின் சிறைத்துறைக்கும் உள்துறை செயலாளருக்கும் நளினி மனு செய்தார். 1994 தமிழக அரசு வெளியிட்ட அரசாணை ஒன்றின்படி 20 சிறையில் கழித்தவர்களை விடுதலை செய்யலாம் என்று இருப்பதை சுட்டிக்காட்டி இந்த மனுவை அவர் அளித்திருந்தார். அந்த மனுவின் மீது தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இதுகுறித்து முடிவெடுக்க உத்தரவிட வேண்டுமென கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்றை நளினி தாக்கல் செய்தார். இதற்கு பதிலளித்த தமிழக அரசு நளினி, சாந்தன், முருகன், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை முன்கூட்டியே விடுதலை செய்வது குறித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதால் இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டுமென கூறியது. நளினியின் மனு மீது இன்று தீர்ப்பளித்த நீதிபதி சத்யநாராயணா இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருப்பதால் இந்த மனுவை தள்ளுபடி செய்வதாக தீர்ப்பளித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நளினியின் வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன்,
அந்த தீர்ப்பில் சத்யநாராயணன் அவர்கள் 7 பேர் விடுதலை குறித்த வழக்கு இன்றும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் அந்த வழக்கு முடிந்த பின் நளினியின் கோரிக்கையை அவர்கள் தமிழக அரசு கருத்தில் எடுத்துக்கொண்டு அதை உரிய முறையில் விசாரணை செய்து அந்த கோரிக்கைக்கு ஒரு தீர்ப்பு வழங்கலாம் என்று ஆணையிட்டுள்ளார்
என்று கூறினார்.
முரளிதரன். உத்தரகாண்ட் மாநிலத்தில் கங்கை கரையில் திருவள்ளுவர் சிலையை நிறுவ இந்து மத சாதுக்கள் எதிர்த்துள்ளதற்கு தமிழக அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழக முதல்வர் ஜெயலலிதா இதுகுறித்து பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் முரளிதரன்.
உத்தரகாண்ட் மாநிலத்தில் கங்கை கரையில் நிறுவுவதற்காக எடுத்துச் செல்லப்பட்ட திருவள்ளுவரின் சிலை ஹரித்வாரில் ஒரு விருந்தினர் மாளிகை வளாகத்தில் கவனிப்பாரற்று கிடந்த விவகாரம் தமிழ்நாட்டில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசியல் தலைவர்கள் பலர் இது தொடர்பாக கண்டனங்களை தெரிவித்து வரும் நிலையில் அந்த சிலையை உரிய இடத்தில் நிறுவுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென தமிழக முதல்வர் ஜெயலலிதா இந்திய பிரதமர் மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். சில மாதங்களுக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினரான தருண் விஜய் திருவள்ளுவரின் சிலையை உத்தராகண்ட் மாநிலத்தின் ஹரித்வாரில் கங்கை கரையில் நிறுவவிருப்பதாக அறிவித்தார். இதற்கான சிலை நாமக்கல் மாவட்டத்தில் 12 அடி உயரத்தில் செய்யப்பட்டது. இந்த சிலையை ஹரித்வாருக்கு கொண்டு செல்வதற்கான பயணம் திருவள்ளுவரின் கங்கா பயணம் என்ற பெயரில் ஜூலை 18 கன்னியாகுமரியில் மத்திய அமைச்சர்கள் முன்னிலையில் துவங்கியது. இந்த சிலையை ஹரித்வாரில் உள்ள சங்கராச்சாரியா சவுக் என்ற இடத்தில் நிறுவுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு ஜூன் 29 திறப்பு விழா நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. ஆனால் திருவள்ளுவர் சிலையை அங்கே நிறுவுவதற்கு சில பிரிவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் தம்கோதி என்ற விருந்தினர் மாளிகையில் உத்தரப்பிரதேசம் மற்றும் மேகாலயா மாநிலங்களின் ஆளுநர்களின் முன்னிலையில் சிலை திறக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த திருவள்ளுவர் சிலை விருந்தினர் மாளிகையின் ஒரு பகுதியில் பிளாஸ்டிக் காகிதத்தால் சுற்றப்பட்டு கிடக்கும் படங்கள் சில நாட்களுக்கு முன்பாக தொலைக்காட்சிகளிலும் நாளிதழ்களிலும் வெளியாயின. இதையடுத்து தமிழக அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். சமூக வலைதளங்களிலும் இந்த விவகாரம் தீவிரமாக விவாதிக்கப்பட்டது. இந்த விவகாரம் குறித்து திமுக தலைவர் கருணாநிதி இன்று வெளியிட்ட அறிக்கையில் இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு எந்த குழப்பமும் ஏற்படாத வகையில் உரிய இடத்தில் சிலையை நிறுவ வேண்டுமெனவும் தமிழக அரசு இது தொடர்பாக கருத்து எதையும் ஏன் தெரிவிக்கவில்லை என்றும் கேட்டிருந்தார். இந்நிலையில் இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் உடனடியாக இந்த விவகாரத்தை உத்தராகண்ட் அரசிடம் எடுத்துச் சென்று திருவள்ளுவர் சிலையை மரியாதையுடன் சரியான இடத்தில் நிறுவ நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரியுள்ளார். இந்த விவகாரம் தமிழகத்தில் பூதாகரமாகி இருக்கும் நிலையில் ஊடகங்களில் கருத்து தெரிவித்திருக்கும் உத்தராகண்ட் முதல்வர் ஹரீஷ் ராவத் இன்னும் ஒரு வார காலத்தில் திருவள்ளுவர் சிலையை நிறுவுவதற்கான இடம் முடிவு செய்யப்பட்டு சிலை அங்கு நிறுவப்படும் என்று கூறியுள்ளார்.
முரளிதரன். மதுரையைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் கல்விக் கடனை திருப்பி செலுத்த முடியாத காரணத்தால் தற்கொலை செய்து கொண்டதாக கூறி சென்னையில் மாணவர் அமைப்புகள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் மீண்டும் முரளிதரன்.
பொதுத்துறை வங்கி ஒன்றிலிருந்து கல்விக்கடன் பெற்ற மாணவர் ஒருவர் அந்த கடனை வசூலிக்க வந்தவர்கள் செய்த கெடுபிடியின் காரணமாக தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை அடுத்து தமிழ்நாட்டில் கல்விக்கடன் குறித்த விவாதங்களும் போராட்டங்களும் நடக்க ஆரம்பித்துள்ளன. மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த லெனின் என்பவர் பொறியியல் கல்லூரியில் படிப்பதற்காக தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி ஒன்றிலிருந்து ₹100,90,000 கடனாக பெற்றிருந்தார். பொறியியல் கல்வியில் சில பாடங்களில் தேர்ச்சி பெறாததால் அவரால் வேலைக்கு செல்ல முடியவில்லை. இதன் காரணமாக கடனையும் திருப்பிச் செலுத்தாமல் இருந்தார். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி இம்மாதிரி வழங்கப்பட்ட மாணவர்களுக்கான கல்விக் கடனை தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு விற்பனை செய்தது. அந்த தனியார் நிறுவனம் கடன்களை தீவிரமாக வசூலிக்க முடிவெடுத்து கடன் பெற்றவர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜூலை 16 அந்த மாணவர் தனது வீட்டில் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து இந்த விவகாரத்தை கையில் எடுத்த மாணவர் சங்கங்கள் தமிழகம் முழுவதும் போராட்டங்களை நடத்த ஆரம்பித்துள்ளன. சென்னையில் இன்று போராட்டம் நடத்திய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் பாரத ஸ்டேட் வங்கியின் தலைமையகத்தை முற்றுகையிட முயன்றனர். மாணவர்கள் பெற்ற கடன்களை வங்கிகள் வேறு யாருக்கும் விற்கக்கூடாது என மாணவர் சங்க தலைவர்களில் ஒருவரான மாரியப்பன் செய்தியாளர்களிடம் கூறினார்.
மத்திய அரசாங்கம் ரிலையன்ஸோடு போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும். மாணவன் லெனினுடைய இறப்பிற்கு 25 லட்சம் நஷ்டஈடாக வழங்க வேண்டும்.
பாரத ஸ்டேட் வங்கி தான் அளித்த கடன்களில் சிலவற்றை வராக்கடன்களாக முடிவு செய்து அவற்றை தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு விற்பனை செய்துள்ளது. இதையடுத்து அந்த நிறுவனம் அந்த கடன்களை மீட்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட ஆரம்பித்துள்ள நிலையிலேயே இந்த தற்கொலை சம்பவம் நடைபெற்றுள்ளது.
முரளிதரன் வழங்கிய இந்த தொகுப்புடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது செய்திகளை bbctamil.com என்ற இணையதளத்திலும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களிலும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.